நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்கள் உடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசந்திரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், ஓயூர் போராக்கர் மயூரன் குதம்பை திருவருணையூர் இடைக்காரர் சமாதி சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதி சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சத்சங்கத்தில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த முறைப்படி இன்று அந்த சத்சங்கத்தை தொடர்கின்றோம். இப்போது நாங்கள் 36 தத்துவங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஆன்ம தத்துவம் பார்த்து முடிந்தாகிவிட்டது கடந்த 8 வகுப்புகளில். இன்று நாங்கள் வித்யா தத்துவத்திற்குள் போகப் போகின்றோம். அந்த நிலையில் நாங்கள் ஒரு சிறிய மீள்பார்வையை தொடக்கத்திலிருந்து செய்து விரிவாகவில்லை, மிகவும் சுருக்கமாக வித்யா தத்துவத்திற்குள் செல்வோம். நாங்கள் என்று சொல்வது எங்களுடைய உயிர் 3 வகைப்படும் என்று பார்த்திருக்கின்றோம். அது சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். சகலர் என்றால் 3 மலங்களும் உடையவர்கள், பிரளயாகலர் என்றால் ஆணவம் கண்மம் மலம் மாத்திரம் உடையவர்கள், விஞ்ஞானகலர் என்றால் ஆணவ மலம் உள்ளவர்கள். இந்த 3 வகையிலும் கூடுதலான ஆன்மாக்கள் நாங்கள் எல்லோரும் சகலர் நிலையில் இருக்கின்றோம். ஆணவம் கண்மம் மாயை 3 இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அனாதியில் எங்களுடைய ஆன்மா ஆணவத்துடன் கட்டுண்டு இருக்கின்றது. இந்த எங்களுடைய உயிருக்கு 3 இயல்புகள் உண்டு. அவை என்னவென்று படித்தோம் என்றால் அறிவு, செயல், இச்சை. ஆகவே இந்த ஆணவத்தில் நாங்கள் இந்த கட்டுண்டு இருக்கும் போது எங்களுடைய உயிரின் இயற்கையான இயல்புகள் ஆகிய அறிவு, செயல், இச்சை எல்லாம் செயல்படாமல் இருக்கின்றது. அந்த நிலையில் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று இறைவன் பெருமுள்ளம் கொண்டு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குகின்றார். தன்னைப் போல உயிர்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அதாவது ஆணவ மலத்திலிருந்து இந்த ஆன்மாக்களை விடுவிக்க வேண்டும். அதை விடுவித்தால்தான் இந்த உயிர்கள் எல்லாம் அறிவுத்திறனை பெறும், பெற்றால்தான் இறுதியில் தன்னுடைய திருவடியை ஆகிய பதிஞானத்தை அடையலாம் என்று இறைவன் இந்த செயல் திட்டத்தை அமலுக்கு கொண்டு வருகின்றார். ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் உயிரின் இயல்புகளை பார்த்து கொண்டு செல்வோம். மீண்டும் உயிர் என்றால் அறிவித்தால்தான் அறியக்கூடியது, அது மாத்திரமல்ல விட்டு விட்டுத்தான் அறியக்கூடியது என்றும் பார்த்தோம். அது மாத்திரமல்ல மறந்து மறந்து அறியக்கூடியது, இறுதியாக படிப்படியாகத்தான் அறியும். இது உயிரின் மிகவும் முக்கிய 4 இயல்புகள். இப்படியான உயிரை இந்த ஆணவ மலத்திலிருந்து விடுவிப்பதற்காக இறைவன் ஒரு செயல்முறை திட்டத்தை உருவாக்கினார். அதிலிருந்துதான் இந்த 36 தத்துவங்கள் தொடங்குகின்றது என்று மிகவும் ஆரம்ப நிலையில் படித்ததை இன்று நினைவு கூறுகின்றோம். அவருடைய இந்த செயல்திட்டத்தின்படி உயிரின் அறிவுத்திறனை படிப்படியாக கூட்ட வேண்டும். அதற்கு முதலாவதாக உயிரை செயல்பட வைக்க வேண்டும். ஏனென்றால் ஆணவ மலத்தில் கட்டுண்டு மயக்க நிலையில் இருக்கின்றது. ஆகவே இதற்கு மூலப்பொருட்கள் தேவை இறைவனுடைய செயல்திட்டத்திற்கு. அதற்காகத்தான் முதலாவதாக ஆன்மாவை செயல்படுத்த வேண்டும், செயல்படும் நிலைக்கு கொண்டிட வேண்டும் என்று கண்ம மலத்தை இறைவன் தோற்றுவிக்கின்றார். அதைத் தொடர்ந்து அந்த ஆன்மா செயல்படும் நிலைக்கு வரும்போது அவர் மாயை மலத்தை உருவாக்கி அதிலிருந்து தனு கரண புவன போகங்களாக தனு என்று சொல்லப்படும் உடலையும் கரணம் என்று சொல்லப்படும் உடலில் இருக்கும் எல்லா கருவிகளையும் புவனம் என்று சொல்லப்படும் இந்த உயிர்கள் இருக்க தேவையான இடம் அதாவது உலகத்தையும் போகம் என்று சொல்லப்படும் இந்த உயிர்க்கு தேவையான நுகர்பொருட்களையும் அவர் படைக்கின்றார். அதை படைப்பதற்கு எப்படி படைக்க வேண்டும் என்று சிந்தித்து தன்னுடைய சுரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து சக்தியின் உதவியுடன் இந்த மாயா மலத்திலிருந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருதரை நிர்வகிக்க விட்டு இந்த படைப்பை செய்கின்றார். இப்போது நாங்கள் இந்த படைப்பில் மூன்று விதமான தத்துவங்கள் இருக்கின்றது. சுத்த தத்துவம், அசுத்த தத்துவம், பிரகிருதி அதாவது ஆன்ம தத்துவம். அது சுத்த மாயையில் இருந்து வந்தது சுத்த தத்துவமாகவும் அசுத்த மாயையில் இருந்து வந்தது வித்யா தத்துவமாகவும் பிரகிருதி மாயையில் இருந்து வந்தது ஆன்ம தத்துவமாகவும் இந்த செயல்முறை திட்டத்தை அவர் வகுக்கின்றார். இதற்கு பேராசிரியர் நல்லொரு உதாரணம் சொல்வார். பில்டிங் பிளாக்ஸ் அண்டு நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது அதை விளையாடி இருப்போம். ஆகவே அவருடைய அவமானம் என்ன சொல்கின்றதென்றால், 36 பில்டிங் பிளாக்ஸை எடுத்து வைத்து அந்த 36 24 ஒரு பகுதியாகவும் 7 இன்னொரு பகுதியாகவும் 5 இன்னொரு பகுதியாகவும் இறைவன் பிரித்து அந்த 24 பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும் தொகுதிக்கு ஆன்ம தத்துவம் என்றும் 7 பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும் தொகுதிக்கு வித்யா தத்துவம் என்றும் அடுத்த 5 நிலை இருக்கும் தொகுதிக்கு சிவ தத்துவம் என்றும் இந்த தத்துவங்களை இறைவன் தொடக்குகின்றார். ஆகவே இந்த தத்துவத்தை பற்றியும் படித்துவிட்டோம். இந்த தத்துவத்தில் நாங்கள் கீழிருந்து மேலாக செல்ல முற்பட்டோம். அந்த முறைப்படிதான் சைவ சித்தாந்த பேராசிரியர் தன்னுடைய வகுப்புகளில் இந்த சைவ சித்தாந்தத்தை மக்களுக்கு எடுத்து கொடுக்கின்றார். அதாவது ஆன்ம தத்துவத்திலிருந்துதான் எல்லாவற்றையும் அவர் தொடங்குகின்றார். முதலாவது இந்த தத்துவங்கள் என்றால் என்ன என்று பார்த்தோம். தத்துவங்கள் என்றால் கருவிகள். அப்போ இந்த இறைவனுடைய செயல் திட்டத்திற்கு இப்படியான கருவிகள் எங்களுக்கு தேவை. இந்த கருவிகளால் எங்களுக்கு என்ன நடக்கின்றது, முக்கியமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, எங்களுடைய உடலில் என்ன நடக்கின்றது, இவையெல்லாம் எங்கிருந்து வந்தது, இவற்றின் தொழிற்பாடு என்ன, இவற்றை எப்படி பயன்படுத்தினால் நாங்கள் எங்களுடைய ஆன்மீகத்தில் கூட வெற்றி பெறலாம், இவற்றையெல்லாம் தருவது தான் இந்த 36 கருவிகள், 36 தத்துவங்கள், இறைவனால் செயல்படுத்த தொடங்கிய தத்துவங்கள். ஆகவே நாங்கள் இதை ஏன் படிக்க வேண்டும் என்று யாருக்காவது கேள்வி இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையை பற்றி அறிவதற்கும் ஆன்மீக மேம்பாட்டுக்காகவும் நாங்கள் இதை படிக்கின்றோம் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். இதில் ஆன்ம தத்துவத்தை படித்து முடித்தோம். 24 ஆன்ம தத்துவம். இந்த ஆன்ம தத்துவத்தில் 24 அறிகருவிகளாக 5, கண்மேத்திரியங்களாக 5, தன்மாத்திரைகளாக 5, பஞ்சபூதங்களாக 5, அந்த கரணங்களாக நான்குமாக 24 கருவிகள் தத்துவங்கள் உருவாக்கப்பட்டது இறைவனால். இந்த தத்துவங்கள் எல்லாம் என்னத்திற்கென்று படித்தோம்? இந்த தத்துவங்களால் தான் அந்த நுகரும் பொருட்கள் எல்லாம் தயாராகின்றது. ஆனால் இதை நுகர்வதற்கு நுகர்வோன், இந்த ஆன்மா நுகர்வோன் என்ற நிலையை அடைய வேண்டும். அதாவது ஆன்மா அந்த நிலையை அனுபவிப்பதற்கு தயாராக வேண்டும். அதற்காகத்தான் இறைவன் வித்யா தத்துவம் என்ற தத்துவத்திலிருந்து 7 கருவிகள், 7 தத்துவங்களை படைக்கின்றார். அவை யாவன? மாயை, காலம், நியதி, கலை, அராகம், புருடன். ஆகவே திரும்பவும் சொல்லுகின்றேன், தவறவிட்டு விட்டேன். மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், 7 தத்துவங்களை இறைவன் படைக்கின்றார். இது எங்கிருந்து துவங்குகின்றது? மாயையிலிருந்து துவங்குகின்றது இந்த தத்துவத்திற்குள். நாங்கள் ஆன்மீகத்தில் சைவ சித்தாந்தத்தை படிக்கும் போது பேராசிரியர்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால், இந்த மாயை என்ற சொல்லு ஆன்மீகத்தில் எல்லா இடங்களிலும் வருகின்றது, எல்லா அருளாளர்களாலும் பேசப்படுகின்றது. ஆகவே இந்த மாயை என்ற சொல்லு ஒரு பொது சொல்லாக இருக்கின்றது. ஆகவே அங்கு வரும் மாயை, இங்கு வரும் மாயை எல்லாம் ஒரே மாயையா என்று நீங்கள் குழம்பக்கூடாது, மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இங்கு மாயை என்பது இந்த 36 தத்துவங்கள், அதாவது இந்த சைவ சித்தாந்த தொடக்கத்தில் எங்கே வருகின்றது? பதி, பசு, பாசம் என்ற இடத்தில், பாசத்தினுள் ஆணவம், கண்மம், மாயை என்று வருகின்றது. அதுதான் மூலம். ஆனால் இப்போது நாங்கள் வித்யா தத்துவத்தில் 7 தத்துவத்தில் ஒன்றை மாயை என்று சொல்லுகின்றோம். அதற்கு பேராசிரியர் அருமையாக அதை விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறு என்றால், அவருடைய பொதுவான உதாரணம் எல்லா இடத்திலும் ஒரு குயவன் மண்பானையை செய்வது. ஒரு குயவன் ஒரு பானையை செய்ய வேண்டுமென்றால் மண்ணை பதம்படுத்தி அதற்குரிய கருவிகளில் அதை வைத்து தன்னுடைய கையுதவியினால் பானை செய்கின்றான். அப்போ பேராசிரியர் இங்கு என்ன சொல்கின்றார் என்றால், இந்த பானை மண்ணிலிருந்து தான் வருகின்றது. ஆனால் குயவனிடம் பெரும்பாலும் அளவுக்கு அதிகமாக மண் இருந்தாலும் அதில் ஒரு சிறிய பகுதியை எடுத்து அதை பதப்படுத்தி அந்த ஒரு பானையை செய்கின்றான். அதே போல்தான் இந்த மாயை, வித்யா தத்துவத்தில் இருக்கும் மாயை, இது மூல மாயையிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து இந்த வித்யா தத்துவத்தின் செயல்களுக்காக அந்த வித்யா தத்துவத்திற்குள் அதே பெயருடைய மாயை என்ற பெயரை வைத்து அதை ஒரு தத்துவமாக இறைவன் வைத்தார் என்பதுதான் அதற்குரிய விளக்கம். ஆகவே இந்த வித்யா தத்துவத்தில் வரும் முதலாவது விடயமான மாயை அப்படியாக ஒரு சிறிய பகுதி பெரிய மாயையில் இருந்து என்று விளக்கம் கொடுக்கின்றார். மிகவும் அருமையானது, அல்லது அதில் ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் வரும். ஆனால் இந்த மாயையை எடுத்தால் அது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. மூல மாயை எடுத்தால் என்று அதையும் தருகின்றார். அது சைவ சித்தாந்த 36 தத்துவங்களிலும் அமைந்திருக்கின்றது. ஒன்று சுத்த மாயை, மற்றது அசுத்த மாயை. சுத்த மாயைக்குரிய விளக்கத்தை மலங்கள் கலவாத மாயை என்று கொடுக்கின்றார் பேராசிரியர். மலங்கள் கலவாத மாயை சுத்த மாயை என்றால் ஆணவ மலம் இல்லாத மாயை என்பது பொருள். அசுத்த மாயை மலம் கலந்தது. ஆகவே இது ரெண்டும் தான் மாயையின் 2 கூறுகள். இவற்றை வைத்துத்தான் இந்த தத்துவங்களை படைக்கின்றார். சுத்த மாயையிலிருந்து சிவ தத்துவம் 5, அசுத்த மாயையிலிருந்து வித்யா தத்துவம் 7, பிரகிருதி மாயை என்று சொல்லுகின்றோம், அதை மூலப்பிரகிருதி என்று தான் சொல்வார்கள். அது எங்கிருந்து தோன்றுகின்றது என்றும் நாங்கள் படித்து விட்டோம். அசுத்த மாயைக்குள் வரும் கலை என்ற தத்துவத்திலிருந்து தொடங்குகின்றது செயல். ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் இப்போது பார்த்துவிட்டோம். இன்று நாங்கள் வித்யா தத்துவத்திற்குள் செல்கின்றோம். வித்யா தத்துவத்தில் முதலாவதாக இருக்கும் மாயைக்குரிய விளக்கத்தை பார்த்தோம் உபமானத்துடன். அடுத்ததாக இருப்பது காலம். காலம் என்பது நேரம் என்று எல்லோருக்கும் ஓரளவு புரியும். ஆகவே இந்த காலத்தை பற்றி நாங்கள் சிறிய விளக்கத்தை இப்போது பார்ப்போம். இந்த காலம் ஏன் தேவை? இந்த காலம் இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய வினைகளை ஆற்றி முடிக்கலாம். காலம் இல்லை, ஒரு குறிக்கப்பட்ட நேரம் இல்லை என்றால் ஒன்றையும் முடித்துவிட முடியாது என்பது ஒரு சாதாரண விளக்கம். ஆகவே இந்த கால தத்துவம் நிச்சயம் எங்களுக்கு தேவை என்று இறைவன் முதலாவதாக அந்த மாயையை பிரித்து எடுத்த பின் ஒரு பகுதியை கால தத்துவத்தை கொண்டு வருகின்றார். ஆகவே இந்த கால தத்துவம் மிகவும் முக்கியமானது இறைவனுடைய செயல்முறை திட்டத்திற்கு. அதற்கு மாத்திரமல்ல, ஆன்மாக்கள் பொருட்களை நுகருவதென்றாலும் சரி, வினைகளை கழிப்பதென்றாலும் சரி, இந்த காலம் நிச்சயமாக தேவையானது ஒன்று என்று குறிப்பு தருகின்றார். அதைவிட இன்னொரு கேள்வியையும் போடுகின்றார், காலம் என்றால் ஒன்றா பலவா என்று. அதற்குரிய பதில் பல. அதை நாங்கள் உலகியலில் கூட அறிந்திருக்கின்றோம். காலங்கள் மூன்று வகைப்படும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஆகவே இந்த மூன்று காலங்கள், இந்த முக்காலங்கள் இருக்கின்றன. இந்த காலங்களுக்கு தொழில்கள் இருக்கின்றது. கடந்த காலத்தில் நாங்கள் இருக்கும் நிலையில் அதற்கு ஒரு எல்லை தேவை. அந்த எல்லை தான் இந்த கால தத்துவமாக வருகின்றது. அது கடந்த காலத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு விடயம். நிகழ்காலத்தில் இருக்கும்போது இந்த கால தத்துவத்தால் பயன்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. எதிர்காலத்தில் இருக்கும்போது இந்த கால தத்துவத்தால் புதுமை என்ற சொல்லு சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்படுகின்றது. அதாவது எங்களுக்கு அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு வந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த முக்காலத்துக்கும் கால தத்துவம், அந்த காலத்தில் இருக்கும் இந்த மூன்று நிலைகளுக்கும், மூன்று நிலைகளையும் இந்த கால தத்துவம் தான் கொண்டு வருகின்றது. அதற்காகத்தான் வித்யா தத்துவத்தில் இந்த ஆன்மாவை நுகர்வோன் தன்மை ஆக்குவதற்கு முதலாவதாக தேவையானது கால தத்துவம் என்று அதை இறைவன் படைக்கின்றார். அதுக்கடுத்ததாக நியதி தத்துவம். இந்த நியதி தத்துவம் என்னத்திற்கு தேவை என்று பார்த்தோம் என்றால், நாங்கள் எங்களுடைய உலகியலில் எடுத்து பார்த்தால் எங்களுக்கு ஒரு அரசாங்கம் தேவை. அந்த அரசாங்கம் சட்ட திட்டங்களை போட்டு வைத்திருக்கும். அந்த சட்ட திட்டங்கள் இருந்தால்தான் இந்த உலகத்தில் மக்களை கட்டுப்படுத்தலாம், விடயங்களை கட்டுப்படுத்தலாம், ரூல்ஸ் என்று சொல்லுவோம். அதே போல்தான் இறைவனின் செயல்முறை திட்டத்திற்கும் நியதி தத்துவம் முக்கியம். ஏனென்றால் இறைவன் சில கட்டுப்பாடுகளை இந்த நியதி தத்துவத்தில் இருந்துதான் ஆன்மாக்களுக்கு கொடுப்பதற்கு. இந்த கட்டுப்பாடு இல்லாவிட்டால் மூன்று விடயங்கள் நடக்கும் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்கின்றார். இந்த நியதி ஏன் தேவை என்பதற்கு முதலாவது விடயம், இந்த நியதி தத்துவத்தால் தான் இறைவன் அவரவர் செய்த வினையை அவரவர் தான் அனுபவிக்க வேண்டும் என்பதை அமலுக்கு கொண்டு வருகின்றார். இரண்டாவது விடயம், வினைக்குரிய பயன் மாத்திரம்தான் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்க வேண்டும், அதைவிட வேறொன்றும் கிடைக்கக்கூடாது என்பது இரண்டாவது இறைவனால் அமலாக்கப்படும் விடயம். மூன்றாவது, மற்றவர்கள் கவர்ந்து விடக்கூடாது என்று ஒரு இதை கொண்டு வருகின்றார். அதாவது அதுக்கு நல்ல உபமானம் சொல்லுகின்றார், எளியவர்கள் வலியவர்கள் எளியவர்களை கவர்ந்து விடக்கூடாது உலக இயலில். அதே போல இந்த விடயங்களில், ஆன்மாக்களுடைய விடயங்களில், ஆன்மா செயல்படும் இருக்கும் விடயங்களில் அப்படியான ஒரு நிகழ்வு நடந்துவிடக்கூடாது என்று இந்த மூன்றையும் அமுல்படுத்துவதற்காகத்தான் இந்த நியதி தத்துவம். நியதிக்கு இன்னொரு பெயர் வரைமுறைகள் என்றும் உலகியலில் சொல்லலாம். இறைவன் கொண்டு வருகின்றார். அதற்கும் அவர் ஒரு கேள்வியையும் கேட்டு அதற்குரிய பதிலையும் கொடுக்கின்றார். என்னென்று சிலருக்கு கேள்வி வரலாம் என்று அவரே சொல்லுகின்றார். என்னென்று ஒருவருடைய பயனை ஓ வினையை இன்னொருவர் கவரலாம் என்று கேள்வி பிறந்தால், அதற்கு அவர் ரெண்டு விடயங்களை சொல்லுகின்றார். ஒன்று, எங்களுடைய தாய் தந்தையர் இறந்துவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு திதி கொடுக்கின்றோம். அந்த திதியை கொடுப்பவர்கள் நாங்கள், ஆனால் அந்த பயனை புறப்போவது எங்களுடைய பெற்றோர்கள். நாங்கள் ஒரு ஆன்மா, அவர்கள் வேறு ஆன்மா. ஆகவே அந்த முறையில் நாங்கள் திதியை கொடுக்கும்போது அந்த பயனை பெறுபவர்கள் பெற்றோர்கள். ஆகவே இப்படியான நியதி தத்துவத்தில் இருந்துதான் இறைவன் அவற்றை கூட அமுலில் வைத்திருக்கின்றார். நினைத்தபடி எல்லோரும் நினைத்ததை எடுத்துவிடவும் முடியாது, கொடுத்து விடவும் முடியாது. எல்லாம் இறைவனின் இயக்கம். அது ஒன்று. அதற்கு இன்னொரு உதாரணமும் சொல்லுகின்றார். அந்த காலத்தில் நாங்கள் இராமாயணத்தில் படித்திருப்போம். தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி அவர் ஒரு யாகம் செய்வார், பெரிய யாகம். அந்த யாகத்தின் பின்தான் அந்த நான்கு பிள்ளைகளும் அவருக்கு பிறக்கின்றன. அதை தசரதன் செய்யவில்லை. தசரதன் அந்தணர்களை வைத்து அந்த பெரிய வேள்வி யாகத்தை செய்கின்றார். ஆகவே அதையும் நல்லொரு உபமானமாக கொடுக்கின்றார். அந்த அந்தணர்கள் தான் அந்த யாகத்தை செய்தார்கள். அந்த யாகத்தின் மூலம்தான் தசரதனுக்கு பிள்ளை பிறந்தது. ஆனால் தசரதன் அந்த யாகத்தை செய்யவில்லை. ஆகவே அந்தணர்களுக்கு செல்ல வேண்டிய பயன் அந்த யாகம் செய்தது. அது என்னென்று தசரத மகாராஜாவுக்கு போனது என்றதை சிந்தியுங்கள் என்று சொல்லுகின்றார். அதுதான் பயன் கிடைக்க வேண்டியது அந்தணர்களுக்கு போய் சேர்ந்தது தசரத மகாராஜாவுக்கு. அவருக்கு பிள்ளைகள் பிறந்தன. அதை அழகாக ஒரு உபமானமாக எடுக்கின்றார். அதற்குரிய விளக்கத்தையும் மேலதிகமாக தருகின்றார். அதாவது வினைகளை அல்லது விடயங்களை செய்தவருக்குத்தான் அந்த பயன் கிடைக்க வேண்டும் என்பது நியதியாக இருந்தாலும், அவர் அந்த அந்தணர்களை வைத்து செய்யும் போது, ஆதலால் தான் இந்த நிகழ்வுகளில் நாங்கள் அந்தணருக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு தானங்களை நாங்கள் எடுக்காது கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய சைவ சமயம் சொல்லுகின்றது. ஏனென்றால் அதற்குரிய செலவுகள், அதற்குரிய தச்சனைகள், அதற்குரிய பாகங்களை அதை கொண்டு நாங்கள் ஏறக்கொண்டு செய்விக்கின்றோமோ அவர்களுக்கு கொடுத்துவிட்டால் அதன் பயன் உங்களுக்கே வரும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்று மிகவும் அழகாக விளங்கப்படுத்துகின்றார். ஆகவே அந்த பயன் உங்களுக்கு வர வேண்டுமென்றால் அதில் அந்த தொடர்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த தொடர்பு தான் இப்படியான விடயங்களை கொடுத்து நீங்கள் செய்வித்த விடயத்திலிருந்து அந்த பயன் உங்களுக்கே வரக்கூடியதாக அமையும். இப்படியான விடயங்களை கட்டுப்படுத்துவதற்கும் இப்படியான விடயங்களில் ஆன்மா வழி தவறி பிழையான விடயங்களை எடுக்கக்கூடாது என்பதற்குமாகத்தான் இறைவன் இந்த இரண்டாவது தத்துவமான காலத்தின் பின் நியதியை கொண்டு வருகின்றார் என்று இந்த பேராசிரியர் இந்த உபமானத்தின் மூலம் விளங்கப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, இறைவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து, தடத்த நிலையிலிருந்து அருவம் உருவம் அருவுருவமாகிய நிலைகளில் மற்றைய கடவுள்களையும் உருவாக்கி சக்தி மூலமாக, இறைவன் நேரடியாக வர செயல்படுவதில்லை, சக்தி மூலமாக அவர்களையும் இயக்கி மாயா தத்துவத்திலிருந்து தேவையானவற்றையும் செய்கின்றார் என்பது நாங்கள் படித்திருக்கின்றோம் அடிப்படை கருத்தில். ஆகவே அந்த சக்தி என்பவள் இவற்றை செய்யும் போதும் இந்த 36 தத்துவங்களை வைத்துத்தான் அந்த சக்தி அவற்றை இயக்குகின்றாள் என்றும் பேராசிரியர் அதில் ஒரு குறிப்பு கொடுத்திருக்கின்றார். சக்தி தானாகவே இயங்க மாட்டாள். இந்த 36 தத்துவங்கள், ஆன்மாவுக்கு கொடுத்த இந்த 36 தத்துவங்களையும் வைத்துத்தான் சக்தியின் படைப்பும் அமைந்திருக்கின்றது என்று பேராசிரியர் சொல்லுகின்றார். ஆகவே இன்றைய வகுப்பில் நாங்கள் எங்கிருந்து இந்த 36 தத்துவங்களை தொடங்கினோமோ அந்த நிலைக்கு உங்களை அழைத்து சென்று அதிலிருந்து ஒரு சுருக்கத்தையும் ஒரு மீளாய்வையும் பார்த்து அதன் பின் வித்யா தத்துவத்தை தொடக்கி அதில் இருக்கும் முதல் மூன்று விடயங்களையும் இன்று ஓரளவு சிந்தித்திருக்கின்றோம். மாயை, காலம் நியதி. அடுத்த வகுப்பில் இதை மேலும் தொடர்வோம். சொல்லி நன்றியை பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் தெரிவித்து இப்போது கேள்வி பதில்களுக்கு விடை காணுவதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். இப்போது இறைவனையா இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தில் சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்களின் மேல்பாகியாக அமைந்தது சிறப்பாகும். சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்களை மிகவும் இலகுவாக எல்லா கிரியா சாதாரணக்கும் விளங்கக்கூடிய முறையில், அதாவது தெளிவாக மனத்தில் பதிகின்றது என கூறலாம். எனவே கிரியா சாதகர்கள் சத்சங்கத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற இந்த வரப்பிரசாரத்தை பயன்படுத்தி உலகியல் வாழ்க்கையில் இருந்து தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்து கிரியா சாதனை பயிற்சிகளை மேலும் மேலும் கூட்டி சென்று ஆன்ம வேடியேற்றத்தை அடைவதற்குரிய வழியை மேலும் மேலும் கூட்டிக் கொள்வோமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம்ம ஓம்.
நன்றி இறைவனையா, மிகவும் அருமையாக அதை சுருங்கிய முறையில் மக்களை ஊக்கப்படுத்துவதற்கு அதை கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
சைவ சித்தாந்த 36 தத்துவங்களுடைய செயல்பாட்டுக்குரிய கால நீதி அகாரம் அராகம் என்ற ஒரு தலைப்புல நல்ல சிறப்பாக ஒரு சத்சங்கம் அமைஞ்சது. இது கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், ஏன்னா உடனே புரியுறது இல்லை. நீ ஏன் இப்படி சொல்றேன்னு சொன்னா, நான் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் இன்னும் குழப்பத்திலே தான் இருக்கிறாங்க. ஆனா உண்மைதான், குழப்பத்திலே தான் இருப்பாங்க. குழப்பம் தெரியறதுக்கு அதை மேங்குண்டு 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 அதை நோக்கி 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 நம்ம சிந்தனை பண்ணணும். அந்த வகையில என்கிட்ட பல பேர் இன்னைக்கு எனக்கும் அந்த கருத்துக்கள், ஆனா முடிக்கப்பட்ட முடிவு அது, அதுல மாற்று கருத்து அதுல புதுசா எதுவுமே சேர்க்க முடியாது, விளக்கவும் முடியாது, முடிக்கப்பட்ட முடிவு. ஆனா நம்ம வந்து இந்த வருஷலா கேட்கக்குள்ள நிறைய குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்களை நீக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம செஞ்சாகணும். இதுல எது உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டுட்டு வர்றதுல உங்களுக்கு ஒரு சிறிய சந்தேகம் வந்தா அந்த பகுதியை எடுத்து மறுபடியும் நீங்க அதை கேள்வியா வச்சு கேட்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் என்றத சைவ சித்தாந்தத்துல அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய நீட்டிய பயணம், ஆனா உண்மையான பயணம். இது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமே இருக்கலாம். தெரிஞ்சவனே நமக்கு உடனே தெரிஞ்சுக்கணும்ன்றது கிடையாது. ஏன்னு கேட்டா நம்ம வந்து அந்த நிலையில இல்லை. அந்த நிலைக்கு வர்றதுக்காக தான் முயற்சி பண்றோம். அப்ப இந்த முயற்சி பண்றதுல இதுவும் ஒரு முயற்சி இதுன்னு சொல்லி சைவ சித்தாந்தத்துல அடிக்கடி சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து இவ்வளவு தீவிரமா சொல்றாங்க, நம்ம அதை நம்ம மறுபடியும் அதை அனலைஸ் பண்றோம்னா, அப்பதான் படிக்கிற படிப்பு என்ன, படிப்பு படிச்ச படிப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குது என்ற விளக்கம் நமக்கு புரியும். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதுனால சிறிய விஷயமா நம்ம வந்து எடை போட்ட முடியாது. அந்த வகையில அந்த ஏதாவது இதுல டவுட் உங்களுக்கு வருதுன்னா அதை கேள்வியா கொண்டு வந்து வச்சு அதை நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் என்றத என்னுடைய ஒரு இந்த சத்சங்கத்து மூலியமா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரு விஷயம் அது. அதான் எனக்கு மனசுல ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஐயா சார் சொன்னதே நான் திருப்பி சொல்றது பெருசு இல்லை, அதை தெளிவுபடுத்தணும், அதுல எல்லாரும் தெளிவு அடையணும், அதுல பலன் அடையணும். அந்த நோக்க அடிப்படையில தான் பாபாஜி இந்த செயல்படுத்துறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை பலன் அனுபவிக்கிறது பெரிய விஷயம். அதுக்கும் நம்ம வந்து தயாரா இருக்கணும், அதுக்கு மனசு வந்து லைவா ஆகணும். அந்த உண்மைக்குள்ள நம்ம நுழையறதுக்கு லைவா ஆகணும்னு சொல்லி சைவ சித்தாந்தத்துல இந்த உத்தி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த உத்தி எல்லாம் சொல்றதுனாலதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமாவது சில ஒரு குறிப்பிட்ட பேர் தேடிக்கிட்டான். தேர்ந்தவங்க நல்லா தேடிட்டு போயிட்டே இருக்காங்க, நல்லா தேடிருக்காங்க, அதுல ஒண்ணு சந்தேகம் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, தேராமையும் இருக்காங்க, அவங்க ஒரு நாளைக்கு தேடுவாங்க. அப்ப நம்ம அந்த அதுக்குள்ள வேலையை செய்யணும்னு சொல்லுவாங்க. நீங்க செய்யாமையே அதுக்குள்ள வேலையை செய்யாமையே நீங்க வந்து அதை பலனை பெற்றலான்றது உயிருக்கு கிடையாது. உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய சக்தியை கொடுத்துருக்காரு இறைவன், கருவி கொடுத்துருக்காரு, உயிரை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு மீண்டு தான் இறைவன் அடையறதுக்கு வேண்டிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு சொல்லிருக்காங்க. இந்த வகையில இந்த சத்சங்கம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. நீட்டிய கருத்து அதை தொடர்ந்து நீங்க சிந்தனைக்கு கொண்டு வந்து நல்ல ஒரு ஆற்றலை பெருக்கி அதனுடைய பலனை அனுபவிக்கணுன்றது தான் பாபாஜியுடைய விருப்பம். அது அதனுடைய செயலாக்கமா தான் இந்த செயலாம் நடக்குது. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. நன்றி கார்த்தி ஐயா, அதை மிகவும் அற்புதமாக சுருக்கமாக நாசுக்காக ஆன்மாக்கள் சாதகர்களுடைய குழப்ப நிலைகளையும் அந்த நிலையிலிருந்து நாங்கள் எல்லோரும் வந்ததென்றபடியால் அதையும் நீங்கள் அவர்களுக்கு நாசுக்காக சொல்லி அந்த குழப்ப நிலை நிச்சயமாக நீங்கும், அதற்கு அவர்கள் இதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வர வேண்டும் என்ற நல்லொரு அறிவுரையையும் கொடுத்தீர்கள். அதுதான் உண்மை. ஏனென்றால் சைவ சித்தாந்தம் என்பது பெருங்கடல். நான் இங்கு செய்வது பாபாஜியின் அருளினால் ஒரு கிரியா யோக சாதகர்களுக்கு மக்களுக்கு தேவையான சில விடயங்கள், முழு சைவ சித்தாந்தத்தையும் அல்ல, அதை யோகத்திற்காக முடிந்தளவு பாபாஜியின் அருளினால் கொண்டு வருகின்றேன். ஆகவே அதை கூட ஒரு 30 நிமிடங்களுக்குத்தான் ஒவ்வொரு வகுப்பிலும் சொல்லுகின்றேன். ஆகவே இந்த தொடர்ச்சி, இந்த தொடர் சங்கிலியை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் முழு மீளாய்வு வரும் வகுப்புகளில் நிச்சயமாக அது உங்களுக்கு புரியும். அது இறுதியில் எப்பவும் வரும் ஒவ்வொரு தத்துவத்திலும் இவ்வளவு நாளும் நடந்த வகுப்புகளை நீங்கள் பார்க்கும்போது அந்த இறுதி வகுப்புகளை எடுத்து பார்த்தால்தான் துவக்கத்தில் இருந்து ஏ டு செட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தொடக்கத்தில் இருந்து முடிவு வரைக்கும் உங்களுக்கு அந்த கோர்வை விளங்கும். இன்று வித்யா தத்துவத்தை நாங்கள் தொடக்கி இருக்கின்றோம். அதிலும் 3 தத்துவங்கள் 7இல் 3ஐ மிகவும் சுருக்கமாக தேவையானவற்றை பார்த்திருக்கின்றோம். ஆகவே இன்னும் 2 வகுப்புகளின் பின்னால் மீண்டும் இந்த வித்யா தத்துவத்தை முதலிருந்து இறுதி வரை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தொடர்ச்சி விளங்கிவிடும். ஆகவே இதை 2 விதமாக செயல்படுத்தலாம். 1, நீடிய வகுப்பு. ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் இதை பற்றி பேசினால் அந்த தொடர்ச்சி விளங்கும். அப்படி இல்லையென்றால் நாங்கள் பகுதியாக பேச வேண்டும். நீங்கள் அதை பகுதியாக பார்த்து கொண்டு வர வேண்டும். இறுதி நாங்கள் சமரி என்று சொல்லுவோம். இறுதி நாளுக்கு வரும்போது அந்தந்த தத்துவங்களில் அவற்றை சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தொடர்ச்சி விளங்கும். ஆகவே கார்த்திகேயன் ஐயா சொன்னது மிகவும் 100க்கு 100 உண்மை. நாங்கள் எப்படியாகத்தான் இதை படித்திருக்கின்றோம். ஆகவே எல்லோரும் பொறுமை காக்க வேண்டும். அதே நேரம் அதை பார்த்து கொண்டு பகுதியாக பார்த்து கொண்டு போய் இறுதியில் முழுமையாக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு பாபாஜியின் கிருபை எல்லோருக்கும் வேண்டும், எனக்கும் தேவை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.